ஊத்துங்கய்யா ஊத்துங்கய்யா பெருமலையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய, ஊத்துங்கய்யா ஊத்துங்கய்யா பெருமலையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய, ஊத்துங்கய்யா ஊத்துங்கய்யா பெருமலையாக, நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய, உம்மை போல் மலையுண்டாக்க தேவர்களுண்டோ, வானம் தானாகவே மலையை பொழியுமோ, மலையை பொழியுமோ, நிரல்லவோ நிரல்லவோ போயிருக்கும், ஆவி ஊட்டப்பட்ட வனந்தினம் செழிக்க,
நிரப்புங்கய்யா நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய,
ஊற்றுங்கையா ஊற்றுங்கையா திருமலையாக, நிரப்புங்கையா நிரப்புங்கையா எங்க வாழ்க்கைய. யஸ் மகோவிஸ்வர் நிரப்பு ஒவ்வொருவர் 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 தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுகிறவர் அவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், தாகமாய் இருக்கிறவன் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், நான் கெடுக்கும் தண்ணீரை கொடுப்பவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாக உண்டாகாது. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய இன்ப பிரச்சனத்திற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா, எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்க விரும்புகிறோம், நாங்கள் திருந்த விரும்புகிறோம், நாங்கள் மாற விரும்புகிறோம், நாங்கள் மனமுடைய விரும்புகிறோம். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றி போடுங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீ வருகிற நாளில் நாங்கள் கரை தரை அட்டவர்களாய் மனவாட்டியாய் நிற்க எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. திறந்த உள்ள தோடுங்க சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையோடும் பேசுங்கப்பா. ஹாலலூயா ஹாலலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹாலலூயா ஹாலலூயா. இந்த ஆராதனையா தொடங்குகிற பொழுது ஒரு வார்த்தை ஒன்று நாம் கவனத்திற்கு நான் கொண்டு விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்போமாக. ஹாலலூயா ஹாலலூயா. இந்த வார்த்தை நேற்றைய நாளிலே இந்த சபையில இருக்கிற ஒருவரோடு நான் பேசினேன். ஏனென்று சொல்லி சொன்னால், அநேகர் இந்த நாளிலே தைரியமாக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வீணிலே வழங்கவே கூடாதா. வீணிலே ஏன்னு அது அவ்வளவு பரிசுத்தமானது, அது அவ்வளவு பரிசுத்தமானது. அதனாலே யாரும் அவருடைய நாமத்தை கண்ட மாதிரி பயன்படுத்திடக்கூடாது. இந்த காலம் இந்த நேரம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார் நான் செய்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் நான் நடக்கிறேன் என்று சொல்லி ஏதோ பக்கத்தில் இருக்கிறது போல நாம் தூக்கி வாரி போடுவிருக்கிறோம் இல்லையா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. நேற்று நாள் நான் பேசி முடித்தேன். இந்த நாளிலே யோசிப்பிரதர் ஆராதனை நடத்துகிற பொழுது இந்த வார்த்தையை பேசினார். அதனாலே நான் நோக்கி இதை நான் பேசணும் என்று சொல்லி யோசித்தேன். ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும், வீணிலே வழங்கக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. நான் அதை நேற்று நாளில் உதாரணமாக ஒருவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா, ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால் எல்லாரும் மன்னித்து விடுவார்கள். வழங்க இந்த சேர்ச்சில் ஒரு பிள்ளை இருக்கிறது, ஏதாவது செய்துட்டா நாம் என்ன செய்து விடுவோம், மன்னித்து விடுவோம். ஆனால் தகப்பன் சொன்னார் என்று சொல்லி ஒரு பிள்ளை பிள்ளை செய்தால் அதை குறித்து நாம் யோசிப்போம். வழங்குறதா, ஆகையினாலே எனக்கு தெரிந்ததோ தெரியலையோ இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார். ஆனால் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நான் செய்வனா இருந்தால் அதிலே அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். என்றால் அது அவருடைய நாமம், அது அவருடைய பெயர், அது அவருடைய பரிசுத்தமானது, அந்த நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. வழங்குறதா, ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்தை குறித்து இந்த பாருங்க, இன்றைக்கு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கர்த்தர் பேசுகிறதுக்கு மேலாக இருக்கிறது. அதனாலே கர்த்தர் எதை பேசுகிறார் என்று சொல்லி நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. அதனாலே திரும்பவும் தேவனுடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே நான் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தருடைய நாமத்தை தயவு செய்து வீணிலே வழங்காதிருங்கள். தேவன் சொன்னார் என்று சொல்லி வார்த்தைகளை போட்டு விடாதிருங்கள். நான் நினைக்கிறேன் 5 வருஷம் அல்லாவிட்டால் 7-8 வருஷத்துக்கு முன்பதாக என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து நான் என்னுடைய போதகரோடு பேசுகிற பொழுது நல்லாய் திமிறினேன், நல்லாய் கோபப்பட்டேன். பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது என் போதகர் என்ன தெரியுமா சொன்னார், இன்னும் ஒரு வரவை குறித்து நான் பேசுகிற பொழுது அப்பொழுது நான் பேசினேன். அப்படி சொன்னார், ஒரு மனிதன் வந்து என்னிடத்தில் கர்த்தர் பேசினார் என்று சொல்லி சொல்வானையா இருந்தால் அதற்கு பின்பாக நான் பேச போறது இல்லை என்று சொல்லி சொன்னார். ஏனென்று சொல்லிச்சுனால், ஒருவேளை கர்த்தர் தான் பேசியிருந்தால் அவர் அதை மறுத்தால் அதற்குரிய காரியத்தை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே வேளையிலே ஒரு மனுஷன் கர்த்தர் பேசாமல் கர்த்தர் பேசினார் என்று சொல்வானா இருந்தால் கர்த்தர் அதை நீதியிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை வேதம் நமக்கு தாராளமாக போதிக்கிறது என்பதை மறுத்துவிடாதிருங்கள். ஆகையினாலே இந்த உலகத்திலே பிறந்து வளர்கிற தகப்பன்மாரியாகிய நாங்களே எங்களுடைய பெயர் கெட்டு போக கூடாது என்று சொல்லி குதிக்கால நிற்கிற நாம் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டிருப்பாரோ, அவர் அவருடைய நாமத்தை நாம் தூசிக்க விட்டுட்டு இருப்பாரோ, அவர் அவருடைய நாமத்தை நாம் அலட்சியம் பண்ண விட்டுட்டு இருப்பாரோ, ஐயா சிந்தனை கெடுங்கள், இருதயத்தில் போட்டு அதை சாப்பிடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை தயவு செய்து யாரும் வீணிலே வழங்காதிருப்போமாக. இது என்னுடைய செய்தி அல்ல, நேற்று நாளில் இருந்து பேசப்பட்ட வார்த்தை என்ற படியினால் நான் நேற்று பேசினவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க, அதனால யோசியாதங்க வழங்குது. ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்போமாக. ஹலலூயா ஹலலூயா. செய்திக்கு போவோமா, ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் கவனிப்புமா. நான் நம்புறேன் இந்த செய்தி எனக்கே ஒரு மாதிரியான செய்தி. இது போன கிழமைக்கு முதல் கிழமை நான் கேளில பேசினேன், நல்லாக இருந்தது, அருமையாக இருந்தது, எனக்கு விருப்பமாக இருந்தது. அதனால அங்கேயே நான் யோசித்து ஆண்டவரை இந்த செய்தியை இங்கேயே நான் கொடுக்கணும் சொல்லி ஆகையினாலே நான் பேச விரும்புகிறேன். எத்தனை பெயருக்கு விருப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி? எத்தனை பெயருக்கு விருப்பம்? ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லையா? இன்னைக்கு நாம் விருந்து செய்கிறோம், எனக்கு பிடித்தவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்கிறோம், விருப்பமானவர்களை செய்கிறோம், நன்றாக கவனிக்கிறோம். ஏன், எனக்கு அவர்கள் பிடித்தவர்கள், எனக்கு விருப்பம் அவர்களே, அந்த குடும்பத்திலே அந்த நபர்களே எனக்கு பிடிப்பம். அதனால என்ன செய்கிறோம், அவர்களை வீட்டுக்கு வர வைக்கிறோம், நன்று சமைத்து நாம் சாப்பாடு கொடுக்கிறோம். ஏன், அவர்களை நாம் விரும்புகிறபடியினால் இல்லையா? ஆனா இயேசுக்கு எத்தனை பெயர்? இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இதுல இயேசு வந்து கேட்டா, இயேசு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? ஓடி அடித்து உடைத்து கொண்டு ஆகாரம் கொடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? ஓடி விளையாடி ஏதாவது செய்வீங்க பாருங்க இல்லையா? எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், நான் அடிக்கடி பேசுகிறது இல்லையா, அந்த நண்பனை குறித்து நான் பேசுகிறேன். நான் அவன் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லிச்சுன்னா அவன் கேட்பான், உனக்கு என்ன சாப்பாடு வேணும், நீ என்ன சாப்பிட போகிறாய்? நான் சொல்லுவேன், இந்த பாரு எனக்கு இந்த சிந்து புரியாணி தேவைன்னு சொல்லி சொல்லுவேன். இன்னைக்கு தான் அநேகர் சிந்து புரியாணியை கேள்விப்படுறீங்க இல்லையா? எனக்கு இது அன்று வரைக்கும் சிந்து புரியாணி இருக்குன்னே தெரியாது. அதனால நான் கேட்டேன், என்ன? அவன் சொன்னான், சிந்து புரியாணி ஓகேன்னு சொல்லி போட்டு ஏதோ கலக்கி அவிச்சு வச்சிட்டு இருப்பான், போய் வடிவா சாப்பிட்டு வருவேன் பாருங்க. ஏன் தெரியுமா? அவனை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கும் அவனை பிடித்திருக்கிறது, அவனுடைய குடும்பத்தை பிடித்திருக்கிறது. அதனால நான் என்ன செய்கிறேன், அவங்க வீட்டுக்கு போகிற அவங்க என்னை அழைக்கிறார்கள், நன்று விருந்து பருமாறுகிறார்கள். விளங்கிச்சா? ஏன், அவர் எனக்கு தெரிந்தபடியினார். இன்னைக்கு இயேசுவுக்கு இன்னைக்கு நாம் எல்லாரும் இயேசுவை தேடுகிறோம். என்ன செய்ய போகிறோம்? இயேசுவுக்கு நாம் விருந்து செய்வதற்கு. ஏன், இயேசு என்னை ரட்சித்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அநேக காரியத்தின் வாழ்வில் செய்தார், இன்னைக்கு வாழ்வது அவருடைய கிருபை என்று சொல்லி அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஓடுகிறோம். கடந்த கிழமைகளை பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, என்ன தெரியுமா பேசின இல்லையா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நான் பார்த்தேன் இல்லையா? இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு விருந்து செய்வதற்கு இயேசு இல்லாத மாதிரி நாம் தேடுகிறோம். இயேசு இங்க இல்லையா? இயேசுவை கண்டா நான் எல்லாம் செய்திருவேன், இயேசுவை கண்டா அவருடைய காலை நான் கழுவி விடுவேன், இயேசுவை கண்டால் அவரோடு நான் என்ன செய்வேன், பேசுவேன், இயேசுவை கண்டால் நான் அவரை வரவேற்பேன் சொல்லி என்ன செய்கிறேன், இயேசுவை நாம் தேடி திரிகிறோம் பாருங்க. ஒரு வசனம் வாசிப்போமா, லூக்கா 10:38 வாசிங்கள். லூக்கா 10:38 இருந்து வாசிங்க.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள்.
இங்க மாட்டாளும் மரியாளும் இயேசுவை வரவைத்து இயேசுக்கு என்ன செய்யறாங்க? பெரிய ஆரவாரமாக சாப்பாடு நடக்குது பாருங்க, சாப்பாடு செயல்படுத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு நாங்களும் இப்படித்தான் நினைக்கிறோம், என்ன தெரியுமா? இயேசு வந்துட்டா, இயேசு எங்கட வீட்டுக்கு வந்துட்டா, நாங்க நல்லா எல்லாம் செய்து கொடுப்போம் இயேசுக்கு. இதுதான் எங்க கற்பனை, இதுதான் நாம நினைத்திருக்கிறது, இதைத்தான் நாம் மனதில் கொண்டு தெரிகிறோம். என்ன தெரியுமா? இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல வந்துட்டா, அதாவது பார்க்கக்கூடிய வண்ணத்துல அவர் எந்த ரூபத்தில் வருகிறாரோ, வந்தா இயேசுக்கு நான் எல்லாம் செய்யறதுக்கு ஆயிட்டோம், எதுக்கும் நான் செய்வேன், எதுக்கும் நான் செய்வேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மாட்டாளும் மரியாளுடைய வீட்டுல இதான மாட்டாளோ பற்பல வேலைகளை செய்யறேன்னா, இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு. இயேசு வந்திருக்கிறபடினா நான் எல்லாம் செய்வேன், எல்லாவற்றையும் மறந்து விடுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்க, வர்றவங்க, போறவங்க, நிக்கிற எல்லா வேலைகளையும் மறந்து, ஆனா இயேசுவை நான் கவனிப்பேன். நானும் அப்படித்தான் பாருங்க. மாட்டால் இதை செய்தாலோ அதைத்தான் நானும் செய்வேன் பாருங்க. இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கக்கூடிய வண்ணத்துல வந்தா என்ன, நீங்க என்ன செய்யுங்க? எல்லாம் செய்வேன். இயேசு நடக்கவே நான் தூக்கிட்டே வருவேன். இயேசுக்கு நான் என்ன தேவை எல்லாம் செய்வேன். ஏன் வந்திருக்கிறது இயேசு? இது நான் இவ்வளவுக்கு அழுத்தி பேசுவதற்கு பின் சத்தியங்கள் பின்பாட்டுகள் முக்கியம், அதனால கவனிங்க. இயேசு இன்னைக்கு வந்துவிட்டா நான் ஆயத்தம், கால் கழுவுறதுக்கு ரெடி. ஆண்டவர் உமக்கு முன்வரிசையில கொண்டு இடம் தந்துடுற. ஆண்டவர் ஆண்டவரை நான் இறங்கி நிற்கிறேன், நீங்க பேசுங்க ஆண்டவர் என்று முழுவதும் எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் இயேசுக்கு செய்வதற்கு. இதுதான் கிறிஸ்தவம். இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவருடைய நோக்கம் இயேசுவம் தான், எதுக்கும் தான் செய்வதற்கு ஆயத்தம். மாட்டாளும் அப்படித்தான், ஒருத்தி மரியாள் போய் இயேசுவோட இருந்துட்டா, மாட்டாள் சமைச்சு கொண்டு இருக்காங்க, ரெண்டும் என்னுடைய பார்வையிலே முக்கியம்தான். இயேசு அங்கே அந்த காரியத்தை அதை 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 பெருசுப்படுத்தவில்லை. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, இயேசு வந்திருக்க தண்ணி கூட கொடுக்காம இருக்க முடியுமா? இல்லையே. மனுஷனாய் பிறந்தவன் வீட்டுக்கு வருகிற பொழுது எவ்வளவு அன்பு ரம்யமாக கவனிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எனக்கு பிடித்தவர்கள் நினைச்சுன்னா எல்லாம் பிடித்த மாதிரி இருக்கும், பிடிக்காதவர்கள் நினைச்சுன்னா ஏதோ சாப்பாடு செய்து கொடுத்துருவோம் இல்லையா, என்னவோ ஏதோ. ஆனா இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க. அதனால என்ன தெரியுமா, அந்த மாதிரி சமைக்கணும் பாருங்க, அந்த மாதிரி சமைக்கணும் பாருங்க. இன்றைக்கு இந்த அனுசரிக்கு நீங்க எல்லாம் அந்த ஆண்டவருக்கு சோத்திரம் பாருங்க. அவங்க சொன்னாங்க 20 ரூபா அரைச்சி வெட்டினோம்னு சொல்லி, 20 ரூபா சமைச்சோம் பாருங்க, முழிச்சு முழிச்சு சமைச்சோம் இல்லையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நல்லது இல்லையா? நல்லது இல்லையா? ஆனா இயேசு வந்துட்டா நம்ம முழிச்சில்ல, எத்தனை நாளன்னு சொன்னாலும் அவருக்கு பின்னுக்கு நின்று நாம் அவருக்கு நல்லொரு நல்லொரு விருந்து செய்வோம் பாருங்க இல்லையா. அந்த விருந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மாட்டாளே ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியத்தை குறித்து சிந்திக்கிறாய், கவலைப்படுகிறாய், ஆனா தேவனுடைய சமூகத்தில் இறைப்பா. இங்க சொல்லப்பட்ட வார்த்தையும் சத்தியமும் வேற, ஆனா அவள் இயேசு வந்திருக்கிறாள் என்று துடித்த துடிப்பு இருக்கிறது பாருங்க. அவள் நான் ஏதாவது இயேசுக்கு செய்யணும் என்று சொல்லியிருந்த வாஞ்சை இருந்தது பாருங்க. அவர் ஆண்டவரை நான் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி துடித்த அந்த துடிப்பை நாம பெற்றுக்கொள்ளணும் பாருங்க இல்லையா. ஆகையினால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மாட்டாளும் மரியாளும் தேவனுடைய சமூகத்துல இருக்கிற பொழுது என்ன நடந்தது? சமைக்கிறாங்க, நல்லா சமைச்சு இயேசுவை நான் கவனிக்கணும். இயேசுவை நாங்க இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்ன சொல்லிச்சுன்னா, இயேசு இன்றைக்கு வந்தா என்ன செய்வோம், என்ன செய்வோம்? இயேசுக்கு நாம் எல்லாம் செய்வோம் பாருங்க, அதுதானே உண்மை, எல்லாம் செய்வோம் பாருங்க. யாருக்கு செய்தோமோ செய்யலையோ அவருக்கு செய்வோம். அன்னைக்கு இன்னைக்கு இயேசு இதுல வந்தா என்னுடைய உயிர் நண்பன் பக்கத்தில் இருந்தா கூட அவனுக்கு தெரியாது எனக்கு, ஏன் இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். எனக்கு விருப்பமான ஒரு விசுவாச குடும்பம் இங்க இருந்தாலும் அவங்களும் எனக்கு தெரியாது. ஏன் இயேசு வந்திருக்கிறார், அவருக்கு தான் எல்லாம், அவருக்கு தான் முதல் உரிமை, அவருக்கு தான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி நீங்க மாத்திரம் இல்ல, நானும் தான் சேர்ந்து செய்வோம் பாருங்க, சேர்ந்து செய்வோம் பாருங்க. செய்தியுடைய கருப்பொருள் அல்லாவிட்டால் ஒரு தலையங்கம் இருக்கும். இந்த செய்தி நான் தலையங்கம் கொடுத்தது, ஆண்டவர் விசாரிக்கிற தேவன், அல்லாவிட்டால் அவர் கணக்கு கேட்கிற தேவன் என்று சொல்லித்தான் நான் இந்த செய்தியை ஆரம்பித்தேன். ஆனால் செய்தி வேற கண்ணமாக அங்கேயே திரும்பிடுச்சு, அதனால அதையே நான் பேசினேன், அதே தலையங்கத்தையே வைக்கிறேன் பாருங்க. என்னது அவர் கணக்கு கேட்கிற தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து நான் சொல்லுகிறது பேசுகிறது எல்லாவற்றையும் குறித்து தேவன் கணக்கு கேட்பார். நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வை, நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து சிருஷ்டித்து உருவாக்கின தெய்வத்துக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நமக்கு தேவன் இறங்கி கொடுத்த ஒரு கிருபையான ஒரு வாழ்வு, அதை நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து தேவன் வருகிற நாள்ல நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தாராளமாக ஏராளமாக போதிக்கிறது. ஹாலலூயா. ஆகினாலே இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தை எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். இங்கதான் என்னுடைய செய்தி, நான் இவ்வளவு நேரம் பேசுறது கருப்பொருள் இங்கதான் இருக்கிறது, பார்ப்போம். 25வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருந்து வாசிங்கள். தயவு செய்து இதை குறித்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரெண்டு விதமான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 30வது வசனத்திலிருந்து பேசுங்க, வாசிங்க பார்க்கலாம்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார்.
ஓகே, நிறுத்திங்க. வணங்கிச்சுதா, முதல் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என் சகோதரன் சொல்லி பேசுறார். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா சிறியர்கள் ஒருவருக்குன்னு சொல்லி பேசுகிறார். ரெண்டும் மிகவும் ஆச்சரியமான ஒரு 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 கதை சம்பவம் அது இல்லையா? ஆகையினால இன்றைக்கு நாம யாரை தேடுகிறோம்? இயேசுவை தேடுகிறோம். இயேசுவுக்குன்னா நான் எதுவும் செய்வதற்கு ரெடி. இயேசுவுக்கு நான் எதுவும் செய்வதற்கு ஆயத்தம். அவருக்கு நான் உயிரையும் கொடுப்பதற்காகத்தான் என்ன சொல்றேன் தெரியுமா, எனக்காக உயிரை கொடுத்தார், அதனால நானும் ஆயித்தோம். இங்கே ஆண்டவருடைய வருகையில நடக்கிற சம்பவம் என்ன, வலது பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கிறது, இடது பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கிறது, ரெண்டும் தேவனை பின்பற்றினவர்கள், ரெண்டு பக்கமும் தேவனுக்கு ஆராதனை செய்தவர்கள், ரெண்டு பக்கமும் தேவனுக்கு பின்பாக நடந்தவர்கள். ஆனா ரெண்டு பேரும் இயேசுவை தேடிய விதமோ வித்தியாசமானது. ரெண்டு குரூப் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாருக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் தான், ஆனா இயேசுவை பார்த்த விதமும் இயேசுவை தேடிய விதமும் வித்தியாசம். வேதத்தில் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் நீங்க எதை செய்தாலும் அதை அவருக்கே நீங்க செய்யறீங்கப்பா, அவருக்கே நீங்க அதை செய்யறீங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வலது பக்கத்தில் இருக்கிறோம் கேட்கிறாங்க, உங்களை எப்பாண்டவரை நாம் கண்டோம், நாங்க உங்களை காணவே இல்லை, நீர் ஆவியாக உள்ளவா இருந்தீர், உமக்கு எப்ப நாங்க உதவி செய்தோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த தேசத்துல இந்த சன்மார்ட்டின்னு சொல்லி இப்ப போயிருக்கும் நினைக்கிறேன், இல்லாட்டா வருதோ தெரியாது. இந்த சன்மார்ட்டினுடைய கதையே எவ்வளவு பெருசாக இந்த தேசம் கொண்டாடுகிறது தெரியுமா, அவர் ஏழை ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பெச்சு அவன் போத்து கொண்டு வந்ததை கிழிச்சு கொடுத்தான்னு நினைக்கிறேன், ரெண்டாக இல்லாட்டா முடத்திலும் கூட தான் ஏதோ உண்டு. அந்த நல்ல காரியத்தை இந்த தேசம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுகிறது. ஒருத்தர் ஏழைக்கு உதவி செய்துட்டாப்பா, குளிருக்கு இருந்த ஒரு மனுஷனுக்கு உதவி செய்துட்டா, அதை இந்த தேசம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுகிறது. அதுக்கு பாட்டே இருக்கிறது, ஒரு பாட்டு இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா, ஆண்டவரே உண்மை நாம் எங்க கண்டோம், வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து நான் பேசுறேன், எங்க ஆண்டவரே உண்மை நான் கண்ட, உமக்கு ஆகாரம் கொடுத்து நான் இல்லையே, உமக்கு ஆகாரம் கொடுத்து நான் இல்லையே, உமக்கு தண்ணீர் கொடுத்து நான் இல்லையே. துருக்கி தேசத்து ஜனங்கிட்ட ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா, சமைச்சாங்கன்னு சொல்லிச்சுனா எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி வைத்து விடுவார், எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வைத்து விடுவார், அவருடைய பழக்கம் வழக்கம் அது. இந்த ரமடான் அந்த டைம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் வைத்து விடுவார், இவ்வளவுதான் எங்கிடத்துல இருக்கிறது, எல்லாத்தையும் திறந்த மனதோடு கொண்டு வந்து வைத்தார், யார் வந்தார் போற அதை குறித்து பிரச்சனை இதை கொண்டு வந்து அப்படியே வைத்து விடுவார். ஒரு சில தேசத்துல பழக்கம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரே பிளேட்ல சாப்பிட்டுக் கொள்வார்கள், துருக்கி அந்த சைட்ல இருக்கிறவர்களுக்கு இல்லையா, வணங்குறதா. இயேசுவுக்கு ஆகாரமா, எங்க இன்றைக்கும் இயேசுவை தேடுகிற ஜனம் எப்பொழுது தேடுகிறார்கள், அவர் உடம்புகளோடு அல்லாப்பட்ட அவர் சரீரத்தோடு வர வேண்டும், அவருக்கு நான் உதவி செய்வேன், அவருக்கு நான் நல்லது செய்வதற்கு ஆயத்தம், அவருக்கு அவன் எதையும் செய்வதற்கு ஆயத்தம். இங்க அவருக்கு எப்ப பாவமை நான் கண்டேன், எப்ப கண்டேன், எப்ப கண்டேன், அந்த வசனத்தை வாசிங்க, 35.
பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
எனக்கு சகோதரனாக இருக்கிற இந்த சிறியவர்களை நீங்க எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு தான் செய்தீங்க. இயேசு பேசுகிறார், எங்க பரலோக வாசல்ல, உபமை அப்படித்தான் சொல்லுது, உள்ள வாங்கன்ட்டு அவர் சொல்ற, பரலோக வாசல்ல நின்று சொல்றாரு. என்ன தெரியுமா, இந்த பத்து கன்னிகைகளை குறித்து போன முறை நாடகம் நடிச்சீங்க பாருங்க, நீங்க என்ன கவனிச்சீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் அந்த பத்து நெருப்பு கீழே விழுந்துட கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, விழுந்த காப்பேடும் சரி எல்லாம் அதை பார்த்துட்டு இருந்தேன், அது ஒரு பிள்ளை யாருன்னு தெரியாது, நடுங்கி 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 நினைக்கவே நான் அவங்க நான் விழுந்ததோ சரி இல்லையா காரியம் இல்லையா, அது ஏஜென்ட் நல்லா நடித்தார்கள், நல்ல டிசிப்ளினாக இருந்தது, ஒழுங்கு விதமாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரம்யமாக இருந்தது, என்றாலும் விழுந்துட்டா என்ன ஆகிறது இல்லையா. இயேசு நிக்கிறாரு பக்கத்துல ரெண்டு சொல்றாரு, இந்த சிறியரில் என் சகோதரர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இதுல நன்மையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, அதே சிறியவர்களுக்கு நீங்கள் எதை தீமையாக செய்கிறீர்களோ அதை உன் ஆண்டவருக்கு நீ செய்தாய் என்பதை மறந்து விடாதீர். அநேகர் நினைக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு சில வேளைகளில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதே மறந்து போகுது, ஜீவனுள்ள தேவனுக்கு அனுதினமும் ஆராதனை செய்கிற கூட்டம் என்பது மறந்து போகிறது, பரிசுத்த ஜாதி என்பதும் மறந்து போகிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்பதும் மறந்து போகிறது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? தேவனிடத்திலே செல்லுகிற பொழுது ஏதோ நாம் இங்கே வாழ்ந்து விட்டோம், சபையிலே இருந்து விட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டோம் என்று சொல்லி நினைத்து இங்கே இருக்கிறவன பரலோகம் நமக்கு ஜீகான்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. எல்லாம் ரெடி, எல்லாம் சரி, இப்ப இயேசு வந்தாலும் நாம போக வேண்டியதான் சொல்லி அநேகருடைய தைரியம், நம்பிக்கை இல்லாம வாழக்கூடாது பாருங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை குறித்த அறிவு நமக்கு இருக்கு. போகணுங்க, இதுல இருக்கு யாரையாவது கூப்பிட்டு பரலோகம் வரவீங்களா வரமாட்டீங்க, யார் தான் சொல்ல போறீங்க வரமாட்டேன்னு சொல்லி, யாரா சொல்ல போறீங்க வரமாட்டேன், இல்லப்பா நான் தான் முதலாவதா வருவேன். என்னுடைய கற்பனை கதைகளை கேட்டுக்கிட்டே உங்களுக்கு போப்போது பாருங்க. இயேசு வருகிற என்ன கற்பனை கதை என்ன தெரியுமா? நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? இயேசு என்னைத்தான் முதலாவது கூப்பிடுவார், சமஸ்த சபையிலே உட்கார வைப்பார்ன்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லையா? ஆனால் அங்கே கற்பனையிலே மாறி நடக்கும் என்றது என்னுடைய நோக்கம் இல்லையா? யாரோ எவரோ எனக்கு தெரியாத ஒரு மனிதனே ஆண்டவர் கூப்பிடுவார், இங்க வாப்பா இங்க வாப்பா, ஆண்டவரே நான் ஒவ்வொரு யாரும் பிரசங்கம் பண்ணினா, ஜனங்களுக்கு ஜபம் பண்ணினா, சரி அதனாலதான் உனக்கு அந்த சீட் அங்க இரு இல்லையா என்று சொல்லி, இது என்னுடைய கற்பனை, இதை நான் யோசிப்பது எப்படி, இதை நான் என்னுடைய மைண்ட்ல இருக்கிற காரியம் இல்லையா? ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நிக்கிறாரு, எனக்கு நீங்க ஆகாரம் தந்தீங்கப்பா, எனக்கு இன்னைக்கு சுகம் விசாரிச்சீங்க, ஆண்டவர் உங்களை நாங்க காணல ஆண்டவர, இந்த சிறியர்ல நீங்க எதை செய்தீங்களோ, இந்த சேச்சில இருக்கிற ஒருவருக்கு நீங்க எதை செய்கிறீங்களோ, மேல மேல நாம சகோதரன் சொல்லி நாம் பார்க்கிறோம், அது எனக்கே செய்தீங்க, அது எனக்கே செய்தீங்க. இன்றைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுக்கே செய்கிறீங்க, நன்மையோ தீமையோ அதை தேவனுக்கே செய்கிறீங்க, இயேசுவுக்கே நாம் செய்கிறோம், வேற ஒருவருக்கும் இல்லை. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அந்த பிரதருக்கு நான் அதை செய்கிறேன், அந்த சிஸ்டருக்கு நான் அதை செய்கிறேன், அவரை நான் விசாரிக்கிறேன், ஏன் அவர் சேர்ச்சில் இருக்கிறார், அந்த பிரதர் அந்த சிஸ்டர் அவங்க நல்லவங்க, அது நல்ல குடும்பம், அதனால அவங்களை விசாரிக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் ஐயா, இயேசு கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவரே பார்த்துக் கொண்டு இருக்கிறாரே. வலது பக்கத்தில் இருந்தவங்க வாங்க, எங்க ஆண்டவர பூமி உருவானது முதல் ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உனக்காக, அங்க வா ஆண்டவரே, நானா நீதா, வாப்பா உள்ள. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மளை வச்சு பார்க்க, ஆண்டவர நான் இன்னைக்கு செய்கிற காரியங்களை வைத்து என்னை எங்க உள்ளுக்கு அனுப்புவீரா? இன்றைக்கு நான் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து நீர் என்னை உள்ளுக்கு அனுப்புவீரா? நான் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையை வைத்து நீர் பரலோகத்துக்குள்ளே திறந்து விடுவீரா? ஆண்டவரே நீர் நின்று உள்ளே வாழ்ந்து சொல்லுவீரா? ஆண்டவரே வலது பக்கத்தில் என்னை பொறித்து விடுவீரா என்று சொல்லி தேவனை பார்த்து கேட்கணும். இந்த பாருங்க, இந்த உலகத்தில் முதல் எதிரி யார் தெரியுமான்னு சொல்லி கேட்ட இடத்துல ஒரு என்ன தெரியுமா சொன்னாரா? முதல் எதிரி, முதல் எதிரி யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா, ஆனா வேதம் சொல்லுகிற முதல் எதிரி யார் என்று சொல்லி கேட்ட இடத்துல என்ன தெரியுமா சொன்னாங்களா? உன்னுடைய மனச்சாட்சி தான் உன்னுடைய முதலாவது எதிரி. உன் மனச்சாட்சி உன்னை குற்றப்படுத்துமா இருந்தால் வேற ஒருத்த உனக்கு தேவையில்லை, தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மனச்சாட்சி மடங்கடித்து விட்டால் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு தான் ஆகும் பாருங்க. இன்னைக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லையா? தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ முயற்சிடுங்க. திரும்ப 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 அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. தேவனே எனக்கு அவர் யாருன்னு சொல்லி தெரியாது, வயது முதிர்ந்த நேரத்திலையும் வேத வசனத்தை வேதத்தை தட்டி பார்த்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய வேலைக்காரன் கேட்ட, என்னையா பாக்குறீங்க வேதத்துல, என்ன பாக்குறீங்க, இன்னும் ஏதாவது நான் கை கொள்ளாம இருக்கிறேன் சொல்லி நான் பார்க்கிறேன். வயதோ கண்ணெல்லாம் போயிட்டது, அந்த வயசுல என்ன பார்க்கிறாங்க, ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில ஏதாவது ஒன்று நான் பார்த்து அதற்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனா? இன்னைக்கு நம்முடைய நடத்தைகள் என்ன செய்கிற, நாம எல்லாம் கட்டு தேறி விட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டு மூக்கால கக்கினாங்களாம், அத மாதிரி நாம இன்னைக்கு வசனத்தை சாப்பிட்டு என்ன செய்கிறோம், திமிர்ல இருக்கிறோம். வசனம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி திமிர்ல இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அதனாலதான் மடிந்து விழுந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு புறக்கணித்தார்கள், தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள். இந்த சகோதரர்களுக்கு ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு சரி. இதுக்குள்ள நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம், மற்ற பக்கம் இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கம் பாருங்க. அதை நான் வாசித்து சில காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் இல்லையா. எப்பொழுது நீங்கள் வாசிங்க 41வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார்.
நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று என்பார் என்று சொல்லி மிச்சம் இருக்கிறது. இப்ப அவங்களே கேட்கிறாங்க, உங்களை எங்க கண்டோம், நீர் பசியுள்ளவனாக இருந்த நேரத்தை எனக்கு சொல்லும். இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, நீர் என்ன இங்க இருந்தே கேள்வி கேட்டு 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 பழகி என்ன தெரியும், பாரு நீர் பசி உள்ளவனா இருந்த ஒரு நேரத்தை எனக்கு காண்பியமாண்டவர். ஏழைகளுக்கு உங்கள் கண்களை மூடாதிருங்கள், ஏழைகளுக்கு உங்கள் முதுகை காட்டாதிருங்கள், உங்களுடைய கரங்களை ஏழைகளுக்கு திறந்து கொடுங்கப்பா. இன்னைக்கு ஏராளமான ஏழைகள் இருக்கிறாங்க, நம்ம தேசத்திலையும் சரி உலகத்திலையும் சரி, விளங்குறதா, ஏராளமான ஏழைகள் இருக்கிறாங்க. சரி, நாம ஏன் ஜெர்மனி குறிச்சு கொஞ்சம் பேசுவோம், ஏன் இலங்கை தூரத்தில் சொல்லி அதுவும் ஏதாவது சொல்லிடுவோம் இல்லையா. இந்த தேசத்திலையும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதாவது நமக்கு அநேக வசதிகள் இருந்தாலும் சில சில பேர் சில காரியங்கள் நிமித்தம் சில இதுவும் பண்ணும் கஷ்டத்துல இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல். தெரிந்தால் அறிந்தால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு செய்கிற எதுவும் வீணாகாதப்பா. உன்னை ஏமாட்டினா கிறிஸ்துவை ஏமாட்டுகிறான். வழங்குறதா, உன் நன்மைகள் இன்னைக்கு அநேகர் நாம் என்ன சொல்லுகிறோம், நான் செய்தேன் இவ்வளவு நன்மைகளை செய்தேன் பிரதர், எல்லாருக்கும் கவலை எனக்கும் தெரியும், நான் பார்த்துருக்கேன் பாருங்க, அநேகர் சொல்றேன், நான் அநேகருக்கு உதவி செய்தேன் பிரதர், நான் அநேகருக்கு நான் கஷ்டப்பட்டு செய்தேன் பிரதர், ஆனா அவங்க என்னை துன்பப்படுத்திட்டாங்க. கிறிஸ்து படாத துன்பமா நீ வரப்போகிறாய், ஏசுபடாத துன்பமா நீ வரப்போகிறாய். இன்றைக்கும் ஒரே அந்த பல்லவி பாடி பாடி எங்காவது புளிச்சு போயிட்டு, ஏன் பிரதர் நான் செய்தேன் நான் கொடுத்தேன் நான் வாங்கினேன் நான் விட்டேன் நான் போனேன் நான் வந்தேன், கடைசியில் ஒன்றும் இல்ல பிரதர். வேதம் சொல்லுகிறது நன்மை செய்து தீங்கனுபவி, வேதம் அப்படிதான் சொல்லு, நன்மை செய்து தீங்கனுபவி. ஏன், கிறிஸ்துவாகி இயேசு நன்மை செய்தபடியினாலேதான் சிலுவை அவருக்கு பிரசண்டாக கிடைச்சது. எனக்கு முன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காக வேண்டி அவர் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய விலை உயர்ந்த ரத்தம். இதை குறித்து பேசலாம் பாருங்க, அது அடுத்த பக்கம். ஆகையினால் இங்க இந்த பசியாக இருந்த எப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருத்தனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அது எனக்கு செய்தீங்க. சிறியர் முதல்ல சவரில் பார்த்தோம், பிறகு சிறியர்களுக்கு போய், இந்த சிறியரில் ஒருத்தனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ. இன்னைக்கு நாம இயேசுவை தேடுகிறோம், இயேசுக்கு சாப்பாடு கொடுக்க ஆயிட்டோம், இயேசுவை கூப்பிட்டு வட்டம் மேசை போட்டு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து ஆயிட்டோ. ஆனா சிறியவர்களுக்கு செய்ய மாட்டேன், கண்ணுக்கு முன்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு செய்ய மாட்டேன், துன்பப்படுறவன் தீரம் பெற அதை நான் கவனிக்கவே மாட்டேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, திராணி இருக்கிற பொழுது செய்யாம விட்டுட்டு, திராணி இல்லாத நேரத்தில் சொல்றாங்களா என்ன தெரியுமா, இப்பன்னிட்ட இருந்தா செய்வேன் பிரதர், இந்த பல்லவியும் நான் கேட்டு கஷ்டப்பட்டுட்டேன், இருந்தா நான் செய்வேன் பிரதர், இப்பங்கிட்ட இல்ல, அப்ப இருந்தது, அப்ப இருக்க நீ செய்யலையே, நீ எதை செய்தாலும் இயேசுக்கு தான். பாருங்க, நாம எதை செய்தாலும் இன்னைக்கு இயேசுக்கு தான் செய்கிறோம், மற்றபடி கிறிஸ்துவின் ஊடாக கொடுக்கப்பட்ட அன்பு சகோதரர்களுக்கு நாம செய்கிறோம், மற்றபடி நமக்கு இதுல. ஆகையினாலே நான் பசியா இருந்தேன், எப்ப ஆண்டவரே நான் பசியா இருந்தேன் அவனுக்கு தெரியுமா. எனக்கு ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க ஜெர்மன்ல நீங்க நம்பினா நம்புங்க, நம்ம ஒருத்தோட கதைச்சனா 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முதல்ல இருக்கேன், ஒரு ரோடு நான் கார்ல இருந்தேன், இருந்து பேசிக்கொண்டிருந்தேன், அவர் என்ன தெரியுமா சொன்னார், அடுத்த நேரம் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. ஏமனை குறித்து நான் பேசுறேன். ஏண்டா சில பேருக்கு சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, விளங்கப்படுத்த முடியாது. சிலருடைய கடன் தொல்லைகள், சிலருடைய காரியங்கள் அது இதுன்னு சொல்லி வந்து சில சில வேளை நாம செய்கிற பிள்ளைகள்னாலேயே நாம சிக்கிக் கொள்றது. சிக்கிக் கொண்ட அப்புறம் எடுத்து வச்சு பேசுறதுல பிரயோசனம் இல்ல. சிக்கல இருந்து எப்படி அவன் வெளியே வர்றதுன்னு தான் யோசிக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல என்ன தெரியுமா செய்தாரு? உன் தேவை என்னன்னு சொல்லி தான் கேட்டார். நீ சுகம் பண்ணுமா உனக்கு? சுகமா கத்தருக்கு ஆராதனை செய். அதுக்கு இல்லைங்க, பசியோடு இருக்கிறவனை வச்சு இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லிச்சுன்னா கின்னு சொல்லி தான் கேட்குங்க. அதுக்கு விளங்குதா? ஒன்றுமே கேட்காதுங்க. நீங்க நல்லா போறீங்க, நீங்க வளர்த்தா சில பேருக்கு திருத்தி நாங்க கணக்கு சொல்லிட்டோம் இயேசு குறிச்சு. ஐயோ ஒன்றுமே போகாதப்பா, முதல்ல சாப்பாடு கூட அவனுக்கு, அவன் வயிறு நிறமை மனப்பூர்வமாக சாப்பிட்டுக்கும். அதுக்கு புரிய சொல்லுங்க, பாரு இயேசுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேளு, அது போதுமானது. அவன் சாப்பிட்ட ரம்யத்துல உனக்கு பதில் சொல்லுவான். உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் கூட சில அனுபவத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பசியா இருக்கிற பொழுது என்கிட்ட என்ன சொன்னாலும் வழங்காது பாருங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் வழங்கவே வழங்காது. சில வேலைகள்ல இங்க இருக்கிற பொழுது ஒரு சிலர் வந்து என்னோட கதைப்பீங்க. இப்ப நான் ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க. கதைப்பீங்க பாருங்க, கதைப்பீங்க, சொல்லுவீங்க, அணக்க சொல்லி கொண்டே இருங்க, என் தலை ஆடிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஏன்டா எனக்கு சரியான பசி வழங்குறதா? ஆகையினால பசியா இருக்கிற ஒருத்தனுக்கு நீ கொடுப்ப ஆகாரத்தை, கூப்பிடு அவனை வீட்டுக்கு. இத்தனை வருஷ காலத்துல சும்மா தான் கேட்கிற, இந்த சபையில இருக்கிற எத்தனை பேரும் உங்க வீடுல கூப்பிட்டு நல்லா சாப்பிட நல்லா நல்லா விருந்து செய்தீங்க. டைமே இல்லையே, டைம் இல்லாத உலகம், நேரமே இல்லை. சாப்பாடா? இயேசுக்கு நான் கொடுக்க ஆயிட்டோம், அவங்க அவங்க சாப்பிடுவாங்க. இயேசுக்கு நான் வாரேன், இயேசுக்குன்னா எல்லாரும் சேர்ந்து வாங்கப்பா. இயேசுக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்னோட வருவீங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் கொளுத்த கன்றுகளோடு வருவீங்க பாருங்க, கொளுத்த பலிகளோடு வருவீங்க பாருங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுது பாருங்க. இயேசுக்கு பலி செலுத்துற பொழுது ஆண்டவருக்கு பலி செலுத்த எல்லாம் கொளுத்தது கொண்டு வந்தாங்க, முதன்மையானதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இயேசு வர்றார், இல்லாட்டா வார ஞாயிற்றுக்கிழமை இயேசு இங்க வருவாரு, சாப்பாடு எல்லாம் செய்துட்டு வாங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன கெதி தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? சொல்றோட சொல்லிடுறேன், நான் நினைக்கிறேன் இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குறேன். ஒருவர் கொடுத்தது நிமித்தம் இங்க இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும் ஆறாறு போனாங்க, அவங்க அங்க போய் இறங்கினாங்க. போனவர் இங்க இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் போய் இறங்குற பொழுது என்ன தெரியாங்க, மரக்கறி எல்லாம் கொண்டு போனாங்களாம். அதாவது அவங்க அதை சொல்லணும்னு சொல்லி அங்க சொல்லல, அதை குறித்து பெருமையாக சொன்னாங்க. வழங்கிச்சுதா? எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு, முறுக்குங்க எல்லாம் கொண்டு போனாங்கன்னு சொல்லி அதை சொன்ன மாதிரி எனக்கு சரியா தெரியல, புள்ளியாண்டா மன்னிச்சிருங்க. அவன் எங்க இருந்து 200-300 கிலோமீட்டர் இருக்காங்க, இங்க இருக்கு நம்ம சேச்சல இருக்க, இதுக்காக இருக்கிறாங்க. ஒருத்தன் ஜோசியாதீங்க, தேடாதீங்க, ஒரு இடம் தூரத்துக்கு போனாங்க கொண்டு போய். 200 கிலோமீட்டர் கங்காள நினைக்கிறேன், விரைவாக்கும் சேர்ந்து போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்தாங்க தெரியுமா? போய் கொடுத்தாங்க. இந்த அவங்க, நீ இப்போதைக்கு இரு, நல்லது செல்ல சாப்பிடு. எளிமை நடக்கிற பொழுது அவனுக்கு உதவி செய்த முடிஞ்சா உதவி செய்துக்க, இல்லாட்டி முறுக்கங்காயுடைய போய் சேர்ந்துரு இல்லையா. வணங்குறதா? உதவி செய்கிற பொழுது செய்யுங்கப்பா, ஓகே, அது வரைக்கும் நல்லா. ஏன் தெரியுமா? நீ கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அதை செய்கிறாய். இந்த பாருங்க, நன்மைகளை எதிர்பார்த்து நன்மை செய்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தருக்கு முன்பாக நிப்பீங்க. அநேகருக்கு தான் பெரிய பிரச்சனை நன்மைகள். நாம எல்லாம் உலகத்தார் கிடையாது. இந்த உலகத்துலதான் இந்த அளவு பட்டி கொண்டே கொடுத்தா இந்த அளவு பட்டி கொண்டு சொல்லி ஒரு நிபந்தனையே இருக்கிறது. வணங்குறதா? அந்த நிபந்தனை எல்லாம் இதுக்குள்ள கொண்டாதீங்க. நன்மைகளை எதிர்பார்த்து நன்மை செய்யாதருங்க, அது கிறிஸ்தவம் கிடையாது. செய்தா கிறிஸ்துவின் நாமத்தில் செய். அவர் வருகிற பொழுது வலது பக்கத்தில் இருக்கிறவனை உள்ளே வா, உள்ளே வா. அந்த மனுஷனுடைய கதையை சொல்லி முடிக்கல. அந்த மனுஷன் இருந்து அழுதார். அடுத்த நேரம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லி தெரியாம இருந்து இரவு தண்ணி எடுத்து குடித்து போட்டு படுத்தார். அழுதலண்டு அழுதார். நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது போல வேஷம் போடுறதுக்கு நம்மள மாதிரி வேற யாக்கள் கிடையாது. பாருங்க, சந்தோஷமா இருக்கிறது போல இல்லையா? நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு பவுடர்ல இருந்து எல்லாம் அடிச்சு தப்பு தப்புன்னு தப்பி நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு காட்டிடுவோம். விளங்குறதா? ஆனா நமக்கு தான் நம்மளை குறிச்சு தெரியும் பாருங்க. நமக்கு தான் நம்மளுக்கு எம் முகம் சீக்கிரத்துல காட்டி கொடுத்துரும் பாருங்க. என் முகம் சீக்கிரத்தில் காட்டி கொடுத்துருப்பாரு. நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி என் முகம் காட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுதல்லையே எனக்கே அது காட்டி கொடுக்கு. ஆகிய நாள் அந்த மனுஷன் அழ அழன்னு அழுதாரு இருந்து ஓகே கடந்து போயிட்டு அவர் இப்ப நல்லா இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறாங்க, கத்திருக்கு சோத்திரம் இல்லையா. ஆகையினால பசியா இருந்த எங்க எனக்கு ஆகாரம், டைம் ஓடிக்கொண்டே இருக்குது இல்லையா. போன ஞாயிற்றுக்கு அனுசரி யாராவது நடந்து பாருங்க, விடிய தொடங்கி நீங்க அரை இரவு தொடங்கி எல்லாம் இருந்து எல்லாம் பாடிட்டு ஆராதனை முடிஞ்சதுதான் முடிஞ்சது பாருங்க, பசியண்டா பசி. நானும் யோசிப்பிறதுன்னு ஓடி போய் சாப்பிட்டோம் பாருங்க. என்ன முடியல இல்லையா, நான் சொன்னேன் என்னால ஏலாதப்பா இதுக்கு இதுக்கு சரி வராது எங்களுக்கு சாப்பிடணும்னு ஓடி போய் சாப்பிட்டோம். அப்புறம் போய் அந்த பாஸ்டர் வந்திருந்த பாஸ்டர் கிச்சனும் பாஸ்டர் நான் போய் சொன்னேன் இங்க பாருங்க உங்களோட சேர்ந்திருந்து சாப்பிடலான்னு தான் யோசிச்சோம். ஆனா உண்மையில எப்படி சொன்னா விடிய தொடங்கி இருந்ததுல எனக்கு பசி, அதனால போய் சாப்பிட்டேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த வந்தவங்க அப்புறம் யோசிக்கிறேன் எங்கடா அவங்க ஒருத்தன் பக்கத்துல காணுன்னு யோசிக்க கூடாது இல்லையா. அதே சொல்லிட்டு பசி இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுங்கப்பா. யார் எவன் ஏது என்று சொல்லி பார்க்காதீங்க, எங்க எவன் வந்தவன் சொல்லி பார்க்காதீங்க. வணங்குறதா, கிறிஸ்துவும் அதை பார்த்திருந்தா இன்றைக்கு இந்த ஆராதனையில எத்தனை பேர் இருப்போம்னு சொல்லி இன்றைக்கு கேள்விதான், கேள்விதான். ஆனா அவன் கேட்கிறான் எப்பாண்டவரை உங்களை கண்டோம் பசியாக இருந்த அடுத்தது என்ன சொல்லுகிறது, பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன் நீங்க எனக்கு ஒண்ணு. வேதம் என்ன தெரியும், ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கிறவனுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். இலங்கையில நல்ல பல மொழிகள் எல்லாம் இருக்கும் பாருங்க இல்லையா. என்ன சத்துருக்கு என்ன எதிரிக்கும் திறந்து விடுகிறது வீடு ஏதோ ஒன்றெல்லாம் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆனா தண்ணி கேட்டா பிரச்சனை ஆயிரும். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு டம்ளர் தண்ணி கொடு தேவனுடைய நாமத்தில், அது எவனா இருந்தாலும் கொடு, அதை தேவன் உனக்கு மறுக்கு திருப்பி கொடுப்பார் பார், அதை நன்மையாக கொண்டு வருவார் பார். உனக்கு இல்லாவிட்டு அவன் சந்ததி அதை அனுபவிக்கும். ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவன் என்று சொல்லி இன்னைக்கு பாட்டுமே ஐயா, நீ கொடுக்கிற தண்ணீரை தேவன் கொடுத்தே ஆவார். விளங்குறதா, ஒருவர் வந்தா போனா விசாரிங்க குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இது கிறிஸ்தவனுக்கு ஒரு சுபாவமாக இருக்க வேண்டும். எங்க ஆண்டவரே நீர் தாகமாக இருந்ததா, காணவே இல்லையா ஆண்டவரே, காணவே இல்லையா ஆண்டவரே. உன்னோட ஒருத்தன் தெரிஞ்சான் பாரு, உன்னோட ஒருத்தன் வந்தான் பாரு, உன்னோட ஒருத்தன் போனான் பாரு, உன் வீட்டுக்கு பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் போனாங்க, ஒருத்தனையாவது நீ தண்ணி குடிச்சீங்களா சாப்பிட்டீங்களா என்று சொல்லி கேட்டியா. இந்த இலங்கைக்கு நீங்க போற, நீங்க இந்தியாவுக்கு போற, நீங்க தயவு செய்து ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு அநாத மடத்துக்கு போயிட்டு வாங்க. ஏழைகள் இருந்து சேர்ந்து இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வாங்க, போய் அங்க இருந்து அவங்களோட ஒரு நாள் சிலவழிங்க. கணக்கு ஒன்றுமே சிலவழியாது உங்களுக்கு, கணக்கு ஒண்ணுமே சிலவழியாது. நீங்க இங்க சிலவழிக்கிறத விட அங்க ஒண்ணு சிலவழியாது. போங்க வணங்கிச்சா அநாத மடங்கள்ல போங்க, போய் இருங்க ஒரு நாள் முழுத்திலும் இருங்க, இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. எந்த முடிஞ்சா செய்யுங்க, ஏதாவது செய்துட்டு வாங்க. வணங்குறதா, இங்கே ஒரு கலசம் கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் அதை திருப்பி கொடுப்பார். அடுத்தது என்ன சொல்லுகிறது, அந்நியனா இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி பாருங்க, அந்நியனாக இருந்தே நீங்க என்ன சேர்த்துக் கொள்ளல பாருங்க, என்ன சேர்த்துக் கொள்ளல பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஒருத்தனை அப்படி தள்ளி விடுவாங்க தெரியுமா, பள்ளிக்கூடத்துல பாத்துருக்கீங்களா, இந்த அப்சைட்ல ஒரு சிலர் நிப்பாங்க, இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்சைட்ல நிப்பாங்க இல்லையா. அதாவது பத்து பேர் இருந்தா ஒன்று எங்கேயாவது நிக்கும் பாருங்க, அவங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க குரூப்ல, அவர் சரியில்லை இல்லையா, அவர் நாங்க குரூப்ல சேர்க்க மாட்டோம், அந்த குரூப்ல நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலேயே இருக்கு பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்நியனாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், ஆனா நீங்க சேர்த்துக் கொள்ளலையே. ஏசு சொல்லுகிறார், நான் ஒண்ணு சொல்றது கேளுங்க, யாராவது ஒருத்தன் கஷ்டத்துல துன்பத்துல அங்கிங்கன்னு தனியா அவங்களோட போய் கதைங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள விசாரிங்க, என்னப்பா பிரச்சனை, உன்னால செய்ய முடியுமா செய்யலையோ, உதவி செய்ய முடியலன்றதுனால விசாரிக்காம இருக்காது. அடுத்த பிரச்சனை, சில பேர் கேட்டா உதவி செய்யணும்னு சொல்லி என்னவோ தெரியாது, கேள் போய் வாப்பா என்ன பிரச்சனை, சந்தோஷமா இருக்கிறியா சுகமா இருக்கிறியா, என்ன பிரச்சனை, குடும்பம் எப்படி இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு விசாரிங்கப்பா, முடிஞ்சா செய்யலாட்டி போ, கத்தர் பாக்குறாரு எல்லாவற்றையும் வழங்குறதா. ஆகையினால இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்நியனாக இருந்த நீங்க என்ன சேர்த்துக்கொள்ள இல்லப்பா, சேர்த்துக்கொள்ளவே இல்லை, நான் அந்நியனாக இருந்தேன், ஒருத்தர் என்ன விசாரிக்கல. இல்லையா? இன்னைக்கு நீங்க முடிஞ்சன்னு என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரிஞ்சாக்களோட முதல்ல பேசுவீங்க. நானும் தான் தெரிஞ்சாக்களோட பேசுவேன், கதைப்பேன். எல்லாம் முடிந்தது பிற்பாக ஆறாவது இன்றைக்கு புதுசா வந்திருந்தா இல்லாட்டுக்க ஒரு மூன்று கிழமையா வந்திருந்தா அவங்ககிட்ட போய் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு அவங்களோட பேசுவேன். முதல்ல எங்க கதைக்கிறது? அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அங்க இங்க கதைக்கிறது இல்லையா? இல்லையா? ஏசு இங்க என்ன சொல்ற தெரியுமா? நான் அந்நியனாக இருந்தேப்பா, என்ன நீங்க விசாரிக்கல, என்ன நீங்க விசாரிக்கல, என்ன நீங்க கவனிக்கல, என்னோட நீங்க பேசல. இல்லையா? எங்க ஆண்டவரை கண்டோம்? உன் சபைக்கு இல்லதான், உன் ஆராதனை இல்லதான், என் மனவாட்டி சபையிலதான், எங்க இருந்தாய் நீ? உங்களை நான் காணலையா ஆண்டவர? காணல. இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீங்க, அது எனக்கே செய்கிறீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த பகுதி வாசிங்க. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை.
வஸ்திரம் இல்லாத
இருந்தேன், நீங்கள் எனக்கு
வஸ்திரம் கொடுக்கவில்லை.
வஸ்திரம் கொடுக்கல, வஸ்திரம் கொடுக்கல. சரி, என்ன எல்லாருக்கும் இங்க இருக்கு பாருங்க, ரகசியங்களை சொல்லுகிறேன், கேளுங்க. நாங்கள் வந்த நாட்கள்ல இன்னைக்கு அநேகர் நாம எப்படி நடந்து கொள்றோம் தெரியுமா? நாம எங்களை மாதிரி ஆக்கள் எல்லாம் எப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா? அங்க இருந்து ஏதோ பிளைட்ல வந்து இங்க இருக்கிற போன்சிமார்களை இறங்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ளுகிறோம். அப்படித்தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். நீ நடந்து வந்த காலங்களே மற்றவனுக்கு சொல்லு. இன்னைக்கு புதுசாக இலங்கையிலிருந்து வர்றவங்க எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன தெரியுமா இது என்னடான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவனை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்ன தெரிஞ்ச? பாப்பா, நானும் கடந்து வந்த வழி இதுதான். கன நாளைக்கு இது இருக்காது. நீ சந்தோஷமா இருக்கிற நேரங்கள் இருக்கிறது, பயப்படாதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டியது உண்டு. பொறுப்பு இல்லையா? இல்ல, நாங்க பிரதர், நாங்கள் வந்து நாங்க அப்படியே வந்து இறங்கிட்டோம். நான் சொல்லவா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். நாம கடந்து வந்த நாட்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு அந்த அந்த நாட்கள்ல இந்த இந்த மாக்கன் உடுப்பெல்லாம் தெரிய கிடக்கிற புள்ளோருக்கு சந்தோஷம், போட்டு வடிவா நடந்து வருவோம். என்ன மாக்கின் உடுப்பு தெரிஞ்சவங்க அவங்க வேற யாரும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பாரு, மாக்கினும் தெரியாது, உடுப்பும் தெரியாது. அதனால கிடக்க தருவாங்க. எங்களுக்கு போட்ட உடுப்பு தந்தாங்க, நாங்க போட்டோம் பாருங்க. உதவி செய்தாங்க, நாங்க உதவியை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க. பலர் செய்தாங்க, சந்தோஷமா போட்டோம் பாருங்க. நல்ல கலர்ல ஒரு உடுப்பு கிடைச்சிட்டு சரி, எங்களை விட்ட ஒருத்தனமே கிடையாது. விளங்குறதா? அவன் வர்றவனுக்கு சொல்லிங்க, பாரு உன்னை மாதிரி தாப்பா நானும் போட்டு கடந்து வந்தேன், பயப்படாத, நாளைக்கு இரவு பகலாக மாறும், பெய்யுற மழை நிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, பயப்படாத, எல்லாம் சரியாகிவிடும். இல்ல, நாங்க வந்தது பிளைட்ல வந்து ஓன்சிமார்ல இறங்கி நாங்க காய்ச்சிட்டு இருக்காரு. வணங்கியா, எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் வந்தாங்க, எல்லாரும் துன்பப்பட்டுதான் வந்தாங்க, எல்லாரும் துயரப்பட்டுதான் வந்தாங்க, எல்லாரும் பல பணங்களை செலவழித்துதான் இருந்தாங்க. சொல்லு, பயப்படாத, எல்லாம் நல்லாக மாறும். நல்ல நேரங்களை தேவன் உனக்கு கொடுப்பார், எனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுப்பார் அடிச்சு சொல்லு. அவன் நிமிந்து நிக்கட்டுக்குமே, அவன் நல்லா வாழட்டுக்குமே. உனக்கு என்ன? இன்னும் 15 வருஷம், 20 வருஷம் தானே கடந்து போக வேண்டியதுதான். வரவனை சொல்லு, பயப்படாதப்பா, சந்தோஷமாயிரு, உன் குடும்பம் சீக்கிரத்துல வரும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் சொல்லப்பா. அவன்கிட்ட போய் அவன் பிரச்சனையை கேளுன்னு சொல்லி சொன்னா, நீவே உன் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருப்பியே. எந்த பிளைட்ல வந்தோம், எந்த கிளாஸ்ல வந்தோம், எந்த சீட்ல வந்தோம் சொல்லி. அன்னிய நான் இருந்தேன், என்ன நீங்க விசாரிக்கலப்பா? யாரு விசாரிச்சீங்க? இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிற காட்டுங்க, அங்க போறோம். இன்னைக்கு ஒரு சிலர் இங்க இருந்து அந்த தேசத்துக்கு போறாங்க, இயேசு அங்கேயதான் செய்கிறாராமன்னு சொல்லி. இயேசு ஆவியாக இருக்கிறார், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். வழங்குறதா? அங்க இங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இருக்கிறதா ஓடுறான், அங்க இருந்து அங்க ஓடுறான், அங்க இருந்து இங்க ஓடுறான்னு சொன்னா நீ ஓடாத. தேவன் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? நாங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். ஆகையினால் அதை குறித்து பேசலாம் கணக்கு, அது இருக்கட்டும். இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்நியனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. அங்க இல்லையா நிக்கிறோம், வஸ்திரம் கொடுக்கலையா ஆண்டவர்? வஸ்திரம் எனக்கு இல்லை. அதான் சன்மார்ட்டின் கதையை குறித்து பேசினேன் பாருங்க. அவன் யாரோ ஒருத்தன் கிழிச்சு கொஞ்சம் உடுப்பு கொடுத்துட்டு போயிட்டான் ஏழைக்கு. அதை இந்த வருஷம் வருஷம் கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. நான் ஏன் சொல்றேன் இந்த பிரசங்கத்தை தெரியுமா? கிறிஸ்துமஸ் வருது பாருங்க. என்ன ஒரு மாசம் 1.5 மாசத்துல கிறிஸ்துமஸ், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் எத்தனை பேர் என்ன சமைக்கிறேன் இப்ப யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த கேம்புகளுக்கு போங்க, யாராவது நாலு பேரை கூட்டிட்டு போங்க, நல்லா சமைச்சு கொண்டு போங்க, நல்லா கொடுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க, அவங்கள நல்லா அன்பா அறுத்துங்க. இல்லாட்டி உங்களை வீடுகளுக்கு கொண்டுறக்கூடிய வசதி இருந்தா அவங்களை கூட்டி கொண்டு போங்க வீட்டுக்கு. அப்படியே சாம்பார் ஒரு நாள் உங்களை 31 நாள் செய்யுங்கன்னு நான் சொல்லல, ஒரு நாள் செய்யுங்க, அவங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, சந்தோஷமாயிருங்க, சிரிச்சு அவங்களோட பேசுங்க, இல்லாத பொல்லாத கிஷங்கள்லாம் கட்டி அவங்களுக்கு கொடுத்து விடுங்க, கையை சும்மா கொடுத்து விடாதீங்க. வழங்கிச்சுதா? இத்தனை வருஷம் இந்த ஜெர்மன்ல கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டாடி கொடுத்து கொடுத்து வேண்டி வேண்டி பழகினது இந்த வருஷம் நிக்கட்டு. கொடுங்க இந்த வருஷம், என்னப்பா கொண்டு போய், என்ன உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன சாமான் இல்லை, என்ன சாமான் இல்லை, அது வேண்டி கொடு, தப்பு கிடையாது. அவன் நல்லா இருக்கட்டுக்குமே, அவனோட குடும்பம் நல்லா இருக்கட்டுக்குமே, கொடுத்துட்டு போ, விஷயம் முடிஞ்சு. நீங்க அநேகர் செய்யறீங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல, என்றாலும் இந்த வருஷம் நல்லா செய்யுங்க. வணங்கிச்சா? நாமளே நமக்கு இந்த இதே சொல்லு, எனக்கு கிஷங்கு தராட்டி எனக்கு சரியான கவலை பாருங்க, என்ன வந்தாலும் எனக்கு ஏதாவது தந்துரும், அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. வணங்கிச்சுதா? எனக்கு கிஷங்கு தரணும் சொல்லி நான் யோசிக்கிறது பாருங்க, எனக்கு ஒரு கிஷங்குமே வேண்டாம்ப்பா. அவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு கொடுங்க, கத்தரதை பார்ப்பாராக. கத்தரதை ஒன்னு விட்டா விடு, அடுத்த சந்ததி இருக்கிறது, அதிலே தேவன் அதை நிலைப்படுத்துவார், அதை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிங்க, அடுத்தது என்ன?
அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு
நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் கண்டே என்ன நீங்க வந்து விசாரிக்கலன்னு சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் எனக்கு மனதை தொட்ட ஒரு காரியம் என்றாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிடறேன். வியாதி உள்ளவர்களாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வியாதியில பெரிய பெரிய வியாதிகள் இல்லை உங்களுக்கு, வணங்கச்சா. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த நார்மல் பாட்டிலுக்கு போய், இங்க ஜெர்மன்ல வந்து கண காரியங்கள் இருக்கிற இந்த எசன்ல கூட இந்த யூனிகிளினிக் பக்கத்துல எல்லாம் அவங்களோட இந்த மெக்டொனால்ட்ஸ் அதே போல பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், பிள்ளைகள் தாய்மார்கள் சொல்லி வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து தங்கி இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் சரியான விதத்துல பராமரிக்கப்பட வேண்டும் சொல்லி அவங்க. நீங்க இந்த எமர்ஜென்சி அந்த பக்கங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க போயிட்டு வருகிற பொழுது போன மனுஷனாக திரும்பி வர மாட்டீங்க, போன மனுஷனாக திரும்பி வர மாட்டீங்க. நீங்க போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டம் கவலையோடு தான் வருவீங்க வெளியே. ஏன்னு சொன்னா அநேகர் என்ன, நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு பாடிட்டு திரியிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாடிட்டே இருக்கிறோம் பாரு. அங்க போங்க, நீங்க அந்த கிரங்கநாசம் அந்த இதுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு இருக்கிற பிரச்சனையை விட 1000 மடங்கு பெரிய பிரச்சனையோடு அங்க ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ போய் டச்சில ஜெபம் பண்ணாத, தமிழ்ல ஜெபம் பண்ணிட்டு வா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. வழங்குறத தமிழாக்கள் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, வழங்கிதா, கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தரும் விசாரிக்க. எனக்கு இந்த கடைசியில நாம கதைச்ச இடத்துல அந்த அந்த கேம்ப்ல இருந்த மனுஷன் எங்களை ஒருத்தரும் விசாரிக்கல. நான் அந்த சிஸ்டரோட நாள் அடிச்சு சொன்ன இடத்துல அடிச்சு சொன்ன, இங்க இருந்து பலர் அடிச்சு அந்த அந்த சிஸ்டரோட காய்ச்சல் இருந்துச்சுன்னா எனக்கு இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறது, பலர் அடிச்சு கதைச்சாங்கன்னு சொல்லி அவங்கள அந்த வேற ஆட்களுக்கு சொல்லி எனக்கு சொன்னாங்க பாரு. வழங்குறதா? ஆக நான் பலரை விசாரிக்கிறதே இல்லை. அவனவன் வந்து அந்த துன்பத்துல துயரத்திலேயே இரவரவா நித்திர கொள்ளாம அவனே இருக்கிறான். ஆனா நமக்கு என்ன பேர் தெரியுமா? கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஜாதி கூட்டம், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திலே நன்மை செய்தவர்கள். பாடிட்டே இரு, கர்த்தர் ஒரு நாள் வருவா, அவர் விசாரிப்பா, எந்த பக்கம் போறாய், வலது பக்கமா இல்ல இடது பக்கமா, கர்த்தர் சொன்னார், அதுக்கு மேலால போடு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் வருவார், தேவன் வருவார். அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. வியாதியா இருந்தே அவங்களுக்கு தெரியுமா, வியாதியில இந்த சின்ன சின்ன வருத்தத்துல இருந்து அதே பெரிய பிரச்சனை ஆயிருது பாருங்க. எங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்து தடிமல் வந்து இந்த தலையடி எல்லாம் வந்துட்டா மலையில நனைஞ்ச ஓலி மாதிரி தெரியறது இல்லையா? என்ன குறிச்சு பேசுறேன் இல்லையா? நான் காய்ச்சலோட இங்க வந்திருக்கேன், ஆஹா, அதோட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போடுறது இல்லையா, அப்பாப்பா என்னால முடியாதப்பா. ஆனா கிரங்க நவுஸ்ல போய் பாருங்க, சிறு பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் தலைக்கு மேல போன பிரச்சனையோட அவங்க இருக்கிறாங்க தானே.
அவங்களுக்கு என்ன செய்யறீங்க, போய் ஜெபம் பண்றீங்களா, விசாரிக்கலாம். சரி, இன்னைக்கு தான் கேட்கிறேன். நான் சொல்றது வந்து இங்க நம்ம சேர்ச்சில் இருக்கிற அந்த வருத்தத்தில் துன்பத்தில் இருக்கிறவங்களை போய் விசிட் பண்றது அதை குறிச்சு பேசல. உனக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு நீ போய் கிரங்கன் ஹவுஸ்ல விசிட் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் ஊட்டிட்டு வந்த கடைசி நாள் அது தெரியாது, மறந்தே போயிட்டு. இந்த பாருங்க, ஒரு சிலர் எங்களை கோவிப்பாருலன்னு சொல்லியே போய் விசிட் பண்றது கிரங்கன் ஹவுஸ்ல, தெரியுமா உங்களுக்கு அது. அவங்க என்ன என்ன நினைப்பாங்க, அதனால போறேன். நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்க. ஜெயில், ஜெயில யார் இருக்கிறாங்க, ஜெயில யார் இருக்காங்க பிரதர், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது இல்லையா. ஜெயில யார் இருப்பாங்க, கொள்ளையடிச்சவன் இருப்பான், கொலை செய்தவன் இருப்பான், வேற எவன் எல்லாம் இருக்கானு தெரியாது. ஆனா ஏசி என்ன சொல்றாரு, அவனை போய் விசிட் பண்ணு சொல்லா, நீ என்ன விசிட் பண்றது சரியா. ஆச்சரியமான காரியமா இருக்கு இல்லையா. இன்னைக்கு மகாபரிசுத்தவான்கள் என்ன சொல்றார்கள், அவர்கள் அவன் கலவடுத்துட்டான் அங்க போமாட்டேன், அவன் கொள்ளையடிச்சுட்டு அங்க போமாட்டேன், அவன் கொலை செய்துட்டு அதனால போமாட்டேன். ஆனா ஏசி என்ன சொல்றாரு, நீ அவனை போய் விசிட் பண்ணப்பா, அதை விசிட் பண்ண என்ன விசிட் பண்ணது சரி. சரி, இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆனா ஜெர்மன்ல இருக்கிறாங்க பலர், ஜெயில இருக்கிறாங்க பல, பல பிரச்சனையில இருக்கிறாங்க. ஆனா யாரும் போனது கிடையாது. யார் போயிருக்குங்க கடைசிய, ஜெயிலா, ஜெயிலன்னாலே யாரையும் இருக்கு பயம், நான் அங்க போமாட்டேன் பிரதர், அங்க போமாட்டேன், அங்க வரமாட்டேன், அங்க வரமாட்டேன், நீ வரவே வராத இல்லையா. ஆகையினால ஏசி என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த வரவா, இந்த வாரு, இந்த வாரு. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதை செய்தாங்க, அவங்களுக்கும் தெரியல அவங்க எப்ப செய்தாங்கன்னு சொல்லி. இடது பக்கத்தில் இருந்தவங்க செய்யல, ஆனா அவங்களுக்கு தெரியல தாங்கள் என்ன செய்யாம விட்டதும் தெரியல, வணங்கிச்சா. ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு கரத்தையும் தட்டி ஆராதிச்சாங்க, அருமையான ஆராதனை, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா. தேவ பிரசன்னம் அலையலையாக பொழிந்தது இல்லையா, தேவ பிரசன்னத்துல மூழ்கி எழும்பினம் இல்லையா. ஆனா என்ன நடந்தது கடைசியில, வலது பக்கத்துல ஒரு குரூப், இடது பக்கத்துல ஒரு குரூப், ரெண்டு குரூப்புமே ஒரு சபையில இருந்து தேவனை, தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆராதித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுக்கு மேலே ஒரு பொம்மை இருக்கிறது, இதுக்கு பின்னுக்கு ஒரு பொம்மை இருக்கிறது, அது அப்படியே இருக்குது. கிறிஸ்து வருகிற நாள்ல தேவன் இதை பார்த்து தான் உள்ளே அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, நீ இப்படி செய்தாய் அதனால உள்ளுக்கு வா, வணங்கிச்சுதா. தனியா வேதத்தையே வாசித்து அநேகர் செயல்பட மறந்து விடுகிறார்கள், அநேகர் ஜபம் பண்ணுகிறார்கள் செயல்பட மறந்து விடுகிறார்கள். அதுக்கும் செய்யணும், இதுக்கும் செய்யணும், ரெண்டும் செய்யாவிட்டால் கிறிஸ்தவத்தில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். வணங்குறதா, மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு கிறிஸ்தவத்தை ரொம்ப பிடிக்கும் அப்பா, எனக்கு கிறிஸ்தவத்தை ரொம்ப பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது. ஏன், அவங்களுக்கு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை அவங்க செய்யறது இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது அதை செய்யறது இல்ல. ஏழைகளை கிறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், தேவனுக்கு கடனாளி நான், சொல்ல முடியுமா தைரியமா, தேவன் எனக்கு கடன் கொடுக்க வேண்டும் சொல்ல முடியுமா, இல்லையே இல்லையே. நாம என்ன சொல்லுகிறோம் தெரியுமா, எங்கிட்ட இல்ல பிரதர், எங்கிட்ட ஒன்றுமே இல்ல, எங்களுக்கு ஒன்றுமே இல்ல, எங்கிட்ட ஒன்றுமே இல்ல. இன்னைக்கு அநேக தமிழர்கள் வீட்டில் என்ன தெரியுமா நடக்கிறது, கொள்ளை போகிறது. கொள்ளை போனா பிறகு போலீஸுக்கு போகலாமே இருக்கிறாங்க, விளங்குறதா. அநேக தமிழருடைய வீட்டுல கொள்ளை போறது, இன்னைக்கு இந்த தேசத்துல இப்ப சரியான கொள்ளை போகிறது இல்லையா, அடிக்கடி கொள்ளை போகிறது இல்லையா. ஆனா போலீஸுக்கு போக எல்லாமே இருக்கிறோம், ஏன் தெரியுமா, என்னண்டு பிரதர் போய் சொல்றது, ஒன்றுமே இல்லை. ஆகையினால ஏழைகளுக்கு கொடு, வழங்குறதா, கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். நம்புறியா, இத நம்புறியா, நீ வைத்திருந்து வைத்திருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, வச்சிருந்து வச்சிருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை, டபக் டபக்குன்னு இந்த காலத்துல மனுஷன் போயிடுறான், 80 வயசு 60 வயசு 90 வயசு அதுக்குள்ள போய் சேர்ந்துடுறான். ஆனா சேர்த்து வைக்கிறோம், நிறைய சேர்த்து வைங்க இல்லையா. ஆனா இதுக்கு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுங்கப்பா, விசாரிங்க, மற்றவர்களை திரும்பப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்களை விசாரிங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்களை டெலிபோனுக்கு விசாரிங்க, அவங்கள்ட்ட போய் விசிட் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க, பயப்படாதப்பான்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா, இதை நீ செய்கிற பொழுது தேவனுக்கு செய்கிறாய், உன் ஆண்டவருக்கு செய். கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல மாத்திரம் பிரயோசனம் இல்லைங்க, இன்னைக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? ஒன்றுமே இல்லை. நாங்க மாத்திரம் பொய் சொல்லாம வாழ்ந்துட்டா சோத்திரம் இருக்கிறோம், நாங்க மாத்திரம் களவெடுக்காம வாழ்ந்துட்டா சோத்திரம் இருக்கோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவருடைய மென்டாலிட்டி. இப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். நாங்க ஒன்றுமே செய்யக்கூடாது, நாம சரியா இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும். மத்தவன் என்ன செய்யணும்? ஓகே, பிரச்சனையே கிடையாது. அவன்கிட்ட போய் சொல்லி, இந்த பாப்பா சந்தோஷமா இருந்த வா, என்ன பிரச்சனை? அது நடந்துட்டு ஓகே, நீ செய்யாத. எப்படி பரவாயில்ல, ஆண்டு வா, முடிஞ்சது. ஆகினாலே இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் வருகிற நாளில் பார்த்து என்ன இந்த கேள்வி கேட்டிருக்கூடாது. என்ன? உன்னை நான் அறியனவா? அதுல என்ன, பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்கு நீ போ. ஹாலலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.